சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை July 2, 2023. தலைப்ப இறைவன் கோல்டன் உரை உபாகமம். இஸ்ரவேலே கீழ், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. உபாகமம், யாத்திராகமம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்ளுவீர்களாக. நீ நன்றாயிருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து கொரிந்தியர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. சங்கீதம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். யாத்திராகமம். மோசி மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின் புறத்திலே ஓட்டி தேவபர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்டப்போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஈத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஈவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். யாத்திராகமம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்குவல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். யாத்திராகமம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். சங்கீதம். அல்லேலூயா! கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை இரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி இரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென், அல்லேலூயா என்பார்களாக. லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், முறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். கலாத்தியர். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ரோமர். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஒரே ஒரு நான் அல்லது நாம், ஆனால் ஒரே ஒரு தெய்வீக கோட்பாடு அல்லது மனம் எல்லா இருப்பையும் ஆளுகிறது. ஆணும் பெண்ணும் தங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களில் எப்போதும் மாறாத எண்களாக இருந்தாலும், அவர்கள் ஒரு கொள்கையால் ஆளப்பட்டாலும், ஒன்றுக்கொன்று கலக்காத எண்களாக இருந்தாலும், கர்த்தர். எபிரேய மொழியில் இந்த சொல் சில நேரங்களில் தலைப்பாக பயன்படுத்தப்படுகிறது. இது எஜமானர் அல்லது ஆட்சியாளர் என்ற தாழ்ந்த உணர்வை கொண்டுள்ளது. அதன் உயர்ந்த அடையாளம் உச்ச ஆட்சியாளர். மனிதன் கடவுளுக்கும் ஆவிக்கும் வேறு எதற்கும் துணை. கடவுளின் இருப்பு முடிவிலி, சுதந்திரம், இணக்கம் மற்றும் எல்லையற்ற பேரின்பம். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே சுதந்திரம் இருக்கிறது. முந்தைய அர்ச்சகர்களைப் போலவே மனிதனும் பரிசுத்தமான இடத்திற்குள் நுழைவதற்கு சுதந்திரமாக இருக்கிறார் கடவுளின் சாம்ராஜ்யம். அழியாத மனம் அனைத்தையும் ஆளுகிறது. பௌதிக மண்டலத்திலும் ஆன்மீகத்திலும் உயர்ந்ததாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். சுயராஜ்யம், பகுத்தறிவு, மனசாட்சி போன்றவற்றை கடவுள் மனிதனுக்கு பிரிக்க முடியாத உரிமைகளை கொடுத்துள்ளார். மனிதன் சரியான முறையில் வழிநடத்தப்பட்டு அவனுடைய படைப்பாளரான தெய்வீக உண்மை மற்றும் அன்பால் ஆளப்படும் போது மட்டுமே அவன் ஒழுங்காக சுயமாக ஆளப்படுகிறான். தெய்வீக ஒழுங்கு தலையிடும் போது மனிதனின் உரிமைகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. மேலும் மனதை மீறுபவர் இந்த குற்றத்தின் காரணமாக தெய்வீக தண்டனையை அனுபவிக்கிறார். கிழக்கத்திய பேரரசுகளும் நாடுகளும் அங்கு நிலவும் தெய்வம் பற்றிய தவறான கருத்துக்களுக்கு அவர்களின் தவறான அரசாங்கத்திற்கு கடன்பட்டுள்ளன. கொடுங்கோன்மை, சகிப்புத்தன்மை மற்றும் இரத்த களரி எங்கு காணப்பட்டாலும் எல்லையற்றது மரண ஆளுமை ஆர்வம் மற்றும் தூண்டுதலின் வடிவத்திற்கு பிறகு உருவாகிறது என்ற நம்பிக்கையிலிருந்து எழுகிறது. பேகன் வழிபாடு தசைப்பிடிப்புடன் தொடங்கியது, ஆனால் சினாய் சட்டம் தாவீதின் பாடலில் சிந்தனையை உயர்த்தியது. மோசஸ் ஒரு தேசத்தை பொருளுக்கு பதிலாக ஆவியில் கடவுளை வணங்குவதற்கு முன்னேறினார். மேலும் அழியாத மனத்தால் வழங்கப்பட்ட மாபெரும் மனித திறன்களை விளக்கினார். உண்மை சுதந்திரத்தின் கூறுகளை கொண்டு வருகிறது. அதன் பேனரில் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது என்ற ஆன்மாவால் தூண்டப்பட்ட பொன்மொழி உள்ளது. கடவுளின் சக்தி சிறைப்பட்டவருக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. தெய்வீக அன்பை எந்த சக்தியாலும் தாங்க முடியாது. கடவுளுக்கு எதிராக தன்னை எதிர்க்கும் இந்த கூறப்படும் சக்தி என்ன? அது எங்கிருந்து வருகிறது? பாவம், நோய், மரணம் என்று மனிதனை இரும்பு கட்டைகளால் பிணைப்பது இது. எது மனிதனை அடிமைப்படுத்துகிறதோ அது தெய்வீக அரசாங்கத்திற்கு எதிரானது. உண்மை மனிதனை சுதந்திரமாக்குகிறது. நம் நாட்டின் வரலாறு எல்லா வரலாற்றையும் போலவே மனதின் வலிமையை விளக்குகிறது, மேலும் மனித சக்தியை அதன் சரியான சிந்தனையின் உருவகத்திற்கு ஏற்றவாறு காட்டுகிறது. ஒரு சில அழியாத வாக்கியங்கள் தெய்வீக நீதியின் சர்வ வல்லமையை சுவாசித்து சர்வாதிகார கட்டுகளை உடைத்து சவுக்கடி பதவி மற்றும் அடிமை சந்தையை ஒழிக்க வல்லமை பெற்றுள்ளன, ஆனால் ஒடுக்குமுறை இரத்தத்தில் இறங்கவில்லை. பீரங்கியின் வாயிலிருந்து சுதந்திரத்தின் சுவாசம் வரவில்லை. அன்புதான் விடுதலை. இழிவான மனதில் உள்ளார்ந்த மற்றும் எப்போதும் புதிய கொடுங்கோன்மை வடிவங்களில் முளைக்கும் சர்வாதிகார போக்குகள் தெய்வீக மனதின் செயல்பாட்டின் மூலம் வேரூன்ற வேண்டும். அனைத்து தட்பவெப்பநிலைகள் மற்றும் இனங்களைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் தங்கள் சுதந்திரத்தை எப்படி பெறுவது என்று அறியாமல் பொருள் உணர்வுக்கு இன்னும் அடிமைகளாக உள்ளனர். இந்த புதிய சிலுவை போரின் தலைவரின் குரல் உலகளாவிய சுதந்திரத்தின் முக்கிய குறிப்பை ஒலித்தபோது ஆப்பிரிக்க அடிமையின் சார்பாக கடவுளின் குரல் இன்னும் நம் நாட்டில் எதிரொலித்தது. கடவுளின் மகனாக மனிதனின் உரிமைகளை முழுமையாக ஒப்புக்கொள்ளுமாறு கூறியது. பாவம், நோய், மரணம் ஆகியவற்றின் கட்டுகள் மனித மனத்திலிருந்து அகற்றப்பட்டு அதன் சுதந்திரம் மனித போர் மூலம் அல்ல, பயோனெட் மற்றும் இரத்தத்தால் அல்ல, மாறாக கிறிஸ்துவின் தெய்வீக அறிவியலின் மூலம் வெற்றி பெற வேண்டும். கடவுள் மனித உரிமைகளின் உயர்ந்த தளத்தை உருவாக்கியுள்ளார், மேலும் அவர் அதை தெய்வீக உரிமை கோரல்களின் அடிப்படையில் கட்டியெழுப்பியுள்ளார். இந்த கூற்றுகள் குறியீட்டு அல்லது மதத்தின் மூலம் செய்யப்படவில்லை, மாறாக பூமியில் அமைதி மனிதர்கள் மீது நல்லெண்ணம் என்பதை நிரூபிப்பதாகும். மனித குறியீடுகள் கல்வியியல், இறையியல், பொருள் மருத்துவம் மற்றும் சுகாதாரம், உறுதியான நம்பிக்கை மற்றும் ஆன்மீக புரிதல். தெய்வீக விஞ்ஞானம் இந்த பிணைப்புகளை துண்டிக்கிறது, மேலும் மனிதனின் பிறப்புரிமை தன்னை உருவாக்கியவருக்கு மட்டுமே விசுவாசமாக உள்ளது. தெய்வீக மனதின் சட்டம் மனித அடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அல்லது மனிதர்கள் மனிதனின் தவிர்க்க முடியாத உரிமைகள் மற்றும் நம்பிக்கையற்ற அடிமைத்தனத்திற்கு அடிபணியாமல் தொடர்ந்து இருப்பார்கள். ஏனென்றால் சில பொது ஆசிரியர்கள் தெய்வீக சக்தியின் அறியாமையை அனுமதிக்கிறார்கள். இது தொடர்ச்சியான அடிமைத்தனத்திற்கு அடித்தளமாக இருக்கும் அறியாமை. மனிதனின் உரிமைகளை பகுத்தறிந்து அனைத்து ஒடுக்குமுறைகளின் அழிவையும் நாம் கணிக்காமல் இருக்க முடியாது. அடிமைத்தனம் என்பது மனிதனின் சட்டபூர்வமான நிலை அல்ல. கடவுள் மனிதனை விடுதலை செய்தார். பவுல், நான் சுதந்திரமாக பிறந்தேன் என்றார். எல்லா ஆண்களும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே சுதந்திரம் இருக்கிறது. அன்பும் உண்மையும் விடுதலையாக்குகின்றன, ஆனால் தீமையும் பிழையும் சிறைப்பிடிக்கப்படும். கிறிஸ்தவ அறிவியல் சுதந்திரத்தின் தரத்தை உயர்த்தி அழைக்கிறது. என்னை பின்பற்றுங்கள். நோய், பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்க இயேசு வழியை குறித்தார். உலக குடிமக்களே, கடவுளின் பிள்ளைகளின் மகிமையான சுதந்திரத்தை ஏற்று சுதந்திரமாக இருங்கள். இது உங்கள் தெய்வீக உரிமை. பொருள் உணர்வின் மாயை, தெய்வீக சட்டம் அல்ல, உங்களை பிணைத்தது. உங்கள் சுதந்திரமான உறுப்புகளில் சிக்கியது, உங்கள் திறன்களை முடக்கியது, உங்கள் உடலை பலவீனப்படுத்தியது மற்றும் உங்கள் இருப்பின் மாத்திரையை சிதைத்தது. சர்வவல்லமையுள்ள கடவுளின் பெயரால் மனிதர்கள் ஒரு நாள் தங்கள் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவார்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:3 முதல் கட்டளை எனக்கு பிடித்த உரை. இது கிறிஸ்தவ அறிவியலை நிரூபிக்கிறது. இது கடவுள், ஆவி, மனம் ஆகியவற்றின் மும்மூர்த்தியை தூண்டுகிறது. நித்திய நன்மை, கடவுளை தவிர மனிதனுக்கு வேறு ஆவி அல்லது மனம் இருக்காது என்பதையும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம் இருக்கும் என்பதையும் இது குறிக்கிறது. முதல் கட்டளையின் தெய்வீக கோட்பாடு விஞ்ஞானத்தின் இருப்பை அடிப்படையாக கொண்டது. இதன் மூலம் மனிதன் ஆரோக்கியம், புனிதத்தன்மை மற்றும் வாழ்க்கையை நித்தியமாக நிரூபிக்கிறார். ஒரு எல்லையற்ற கடவுள் நல்லது. மனிதர்களையும் தேசங்களையும் ஒன்றிணைக்கிறார். மனிதனின் சகோதரத்துவத்தை உருவாக்குகிறது. போர்களை முடிக்கிறது. உன்னை போலவே உன் அயலானையும் நேசி பேகன் மற்றும் கிறிஸ்தவ உருவ வழிபாட்டை அழிக்கிறது. சமூக, சிவில், குற்றவியல், அரசியல் மற்றும் மத குறியீடுகளில் எது தவறு இருந்தாலும் பாலினத்தை சமப்படுத்துகிறது. மனிதனின் சாபத்தை ரத்து செய்கிறது. மேலும் பாவம், துன்பம், தண்டனை அல்லது அழிக்கக்கூடிய எதையும் விட்டுவிடாது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.